ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து புதிய ஆற்றலை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெண்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட்டால்தான் நாடு தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக்கோட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் வகையில் பொருளாதார வளர்ச்சிக்கான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் இந்த முயற்சியை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெண்களுக்கான அதிகாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், இதனால் பொருளாதார ரீதியாக பெண்கள் வளர்ச்சி பெற்று தங்களுக்கான அதிகாரத்தை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு மேற்கொண்ட சீரிய நடவடிக்கைகளால் 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமை கோட்டின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் 41,000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், சொத்துரிமை அடையாள அட்டை வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் மூலம் மக்கள் தங்கள் வாழ்வில் உயர்வடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உட்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிடும் என்று கூறினார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், இது ஒரு முற்போக்கான செயல்பாடு என்றும் கூறினார். இணையதள குற்றங்களை தடுப்பதற்கு தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மின்னணு பண பரிவர்த்தனை சிறிய கிராமங்களுக்கும் விரிவடைந்துள்ளதாக கூறினார். விண்வெளித்துறையில் இஸ்ரோ தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக கூறிய திருமதி திரௌபதி முர்மு, அண்மையில் 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய நமது விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக நவீன கல்வி முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இளைஞர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்பாதை திட்டம் நிறைவு பெற்றுள்ளதை அடுத்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரிக்கு நேரடி ரயில்பாதை இணைப்பு கிடைத்துள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து புதிய ஆற்றலை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் காலை நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு நிச்சயம் பூர்த்தியாகும் என்று கூறினார். மத்தியில் 3வது முறையாக தமது தலைமையிலான அரசை மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஆட்சிப் பொறுப்பில் அமர்த்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 75 ஆண்டுகால ஜனநாயக பாதையில் இந்தியா பெருமிதத்துடன் பயணித்து வருவதாக கூறிய அவர், உலக அரங்கிலும் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டார். நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட உள்ள புதிய சட்டங்கள் நாட்டை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பெண்கள் கண்ணியமாக வாழ்வதற்கான பொருளாதார உதவி திட்டங்களையும் அவர்களுக்கான அதிகாரத்தையும் வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண்களுக்கான சீர்திருத்தம் செயல்பாடு மற்றும் மாற்றங்கள் குறித்து அரசு புதிய முயற்சிகள் எடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் பங்களிப்போடு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமது தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்று வருவதோடு வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி துவாரகாவில் இன்று பிற்பகல் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி, ஹரியானா முதலமைச்சர் திரு டயாப் சிங் சைனி, மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி உள்ளிட்ட தலைவர்களும் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோரும் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெருமிதம் தரும் பத்ம விருதுகள் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
பெண்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட்டால்தான் நாடு தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மகளிர் ஆணையத்தின் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு, பாதுகாப்புப் படையின் முக்கிய பொறுப்புகளில் மகளிர் போன்ற திட்டங்கள் அவர்களுக்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றுத்தந்துள்ளதாக கூறினார். வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு கடுமையாக உழைக்கவும் தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றவும் மகளிர் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பணியிடங்களில் பெண்களுக்கு பாலின பாகுபாட்டை களைய மகளிர் உரிமை ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திரு ஜக்தீப் தங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக்கோட்டுப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். இம்மாவட்டத்தில் உள்ள காரி கர்மாரா வனப்பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் தீவிரவாத குழுக்கள் தாக்குதல் நடத்த முற்பட்டதாகவும், அப்போது ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீண்ட நேரம் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும், அதன் பின்னர் அப்பகுதி முழுவதும் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து தீவிரவாதிகளை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அவர்கள் பதுக்கி வைத்திருக்கும் அனைத்து ஆயுதங்களையும் அழிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள உப்பளங்களில் 25 லட்சம் டன் அளவுக்கு உப்பு உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தமிழ்நாடு உப்பு உற்பத்திக் கழக மேலாண் இயக்குநர் டாக்டர் சி என் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 1.5 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். இன்று தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள கருத்தரங்கின் மூலம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உப்பு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மகேஸ்வரன் தெரிவித்தார். பங்களாதேஷ், அல்பேனியா மற்றும் ஜாம்பியா நாடுகளின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்குவதை நிறுத்த சுவிட்சர்லாந்து அரசு முடிவு செய்துள்ளது. அரசு கேட்டுக் கொண்டதற்கிணங்க கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த திட்டங்களுக்கான நிதியை கணிசமாக குறைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. சுவிஸ் அரசின் இந்த முடிவினால் பொருளாதார இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டங்களில் தமிழக அணி பெங்கால் அணியையும், சூர்மா அணி ஹைதராபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் மும்பை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புனேயில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து புதிய ஆற்றலை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெண்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட்டால்தான் நாடு தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக்கோட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.